Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
लगता रहेगा. उसमें भी बाप ने बड़ी युक्ति बताई कि जाओ लक्ष्मी नारायण के मंदिर में जाओ, शिव के मंदिर में जाओ, चंद्रवंशी के मंदिर में जाओ. ये तुम जानते हो बराबर कि सूर्यवंशी ही फिर चंद्रवंशी बनते हैं. उनको समझाओ इनको ये राजभाग किसने दिया, कहां से मिला. तो जरूरी ये कह तो सकेगा ना चंद्रवंशियों को सूर्यवंशी से मिला, सूर्यवंशियों को कहां से मिला. वो तो है लक्ष्मणवंश से पीछे सूर्यवंश, लक्ष्मणवंश में तो कुछ.
3/10/2014 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, ஆத்மாவில் இருந்து விகாரங்களாகிய அழுக்குகளை அகற்றி ஒரு தூய்மையான மலராகுங்கள். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதன் மூலமே அனைத்து அழுக்குகளும் அகற்றப்படும். தூய்மை ஆகுகின்ற குழந்தைகள் எந்த ஒரு விடயத்தில் தந்தையை பின்பற்ற வேண்டும்? தந்தை மிக மிக தூய்மையானவர். அழுக்குகளினால் தூய்மையற்றவர்களாகுகின்ற ஆத்மாக்களுடன் அவர் கலப்பதில்லை. அவர் மிகவும் புனிதமானவராக இருக்கின்றார். அதேபோன்று தூய்மையாக்குகின்ற குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையை பின்பற்ற வேண்டும். தீயவற்றை பார்க்காதீர்கள். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, சேவையில் மிகவும் சரியானவர்களாக இருங்கள். பகலும் இரவும் சேவைக்கான ஆர்வம் இருக்கட்டும். ஒரு பொழுதும் சேவையை துறந்து ஓய்வெடுக்க செல்லாதீர்கள். தந்தையை போன்று பரோபகாரியாகுங்கள். இரண்டாவது, ஒரே ஒருவரின் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் ஒரு அன்பான புத்தியை கொண்டவர்களாக ஆகுவதுடன் உங்களிடமுள்ள குப்பைகளை அகற்றிவிடுங்கள். நறுமணமுள்ள மலர்களாகுங்கள். இந்த அழுக்கான உலகத்தின் மீது இதயத்தினால் பற்று வைக்காதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மௌன சக்தியை பயன்படுத்தி பெறுகின்ற ஆத்ம சக்தியினால் வேகமாக பறந்து உலகை மாற்றுபவர் ஆகுவீர்களாக. நீங்கள் மௌன சக்தியை பயன்படுத்தி பெறுகின்ற ஆத்ம சக்தியினால் வேகமாக பறந்து உலகை மாற்றுபவர் ஆகுவீர்களாக. விஞ்ஞான உபகரணங்களின் வேகத்தை விஞ்ஞானத்தின் மூலமாக கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியும். ஆனால் எவராலும் இன்னமும் ஆத்மாவின் வேகத்தை எட்டிப்பிடிக்க முடியவில்லை. எவராலும் அதை பிடிக்கவும் முடியாது. விஞ்ஞானம் இதில் தோற்றுவிட்டதாக கருதுகின்றது. எங்கே விஞ்ஞானம் தோற்கின்றதோ அங்கே மௌன சக்தியால் நீங்கள் வேண்டியதை உங்களால் செய்ய முடியும். எனவே ஆத்ம சக்தியுடன் வேகமாக பரவுங்கள். இந்த சக்தியினால் உங்களால் சுய மாற்றத்தை கொண்டு வர முடிவதுடன் எவருடைய மனோபாவத்தையும் சூழலையும் கூட மாற்றி உலகை மாற்றுபவராக முடியும். நீங்கள் எதை பற்றியாவது எண்ணியவுடன் அது நடைபெறுவதே அந்த தீவிரத்தின் அடையாளமாகும். ஸ்லோகம். கற்பித்தல்களை அருள்பவராக இருப்பதுடன் கூடவே கருணை நிறைந்தவராகவும் ஒத்துழைப்பவராகவும் இருங்கள். கற்பித்தல்களை அருள்பவராக இருப்பதுடன் கூடவே கருணை நிறைந்தவராகவும் ஒத்துழைப்பவராகவும் இருங்கள். ஓம் சாந்தி. தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இருவருமே தந்தைமார்கள். ஒருவர் ஆன்மீக தந்தை என அழைக்கப்படுகின்றார், மற்றையவர் பௌதீக தந்தை என அழைக்கப்படுகின்றார். இருவருடைய சரீரமும் ஒன்றென்பதால் இரு தந்தையருமே விளங்கப்படுத்துவதை போன்றுள்ளது. ஒருவர் விளங்கப்படுத்துகின்றார், மற்றவர் புரிந்து கொள்கின்றார் என்றாலும் இருவருமே விளங்கப்படுத்துகின்றார்கள் என்றே கூறப்படுகின்றது. சின்னஞ்சிறிய ஆத்மாவில் பெருமளவு அழுக்கு சேகரிக்கப்படுகின்றது. அழுக்கானது சேகரிக்கப்படும் போது பெருமளவு இழப்பு ஏற்படுகின்றது. ஆத்மா சரீரத்தில் இருக்கும் போதே இந்த லாப நஷ்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாங்கள் தூய்மையாகும் போது லக்ஷ்மி நாராயணன் போன்று தூய்மையான சரீரத்தை பெறுவோம் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது ஆத்மாவில் அதிகளவு அழுக்கு சேகரிக்கப்பட்டுள்ளது. தேன் சேகரிக்கப்படும் போது அது வடிகட்டி அதில் இருந்து பெருமளவு அழுக்குகள் அகற்றப்பட்டு தூய்மையான தேன் பிரித்தெடுக்கப்படுகின்றது. ஆத்மாவும் மிகவும் அழுக்கானவராகுகின்றார். ஆத்மா சுத்தமாகவும் முற்றிலும் தூய்மையாகவும் இருந்ததுடன் அவருடைய சரீரமும் மிகவும் அழகானதாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணனுடைய சரீரங்கள் எவ்வளவு அழகானவை என பாருங்கள். மக்கள் சரீரத்தை மாத்திரமே வழிபடுகின்றார்கள். அவர்கள் ஆத்மாவை பார்ப்பதில்லை. அவர்கள் ஆத்மாவை இனங்கண்டு கொள்வதில்லை. ஆத்மா ஆரம்பத்தில் அழகானவராக இருந்ததுடன் தூய்மையான ஒரு சரீரத்தையும் அவர் பெற்றிருந்தார். நீங்களும் இப்பொழுது அவர்களை போன்று ஆக வேண்டுமென விரும்புகின்றீர்கள். எனவே ஆத்மா மிகவும் தூய்மையானவராக ஆக வேண்டும். ஆத்மா அழுக்குகளால் நிறைந்துள்ளதால் தமோ பிரதான் எனப்படுகின்றார். அவர் சரீர உணர்வு எனும் அழுக்குடன் காமம் கோபத்தையும் கொண்டிருக்கின்றார். ஏதாவதொன்றிலிருந்து அழுக்குகளை அகற்றுவதற்கு அது வடிகட்டப்படுகின்றது. ஏதோ ஒன்று வடிகட்டும் போது அதன் நிறம் மாற்றம் அடைகின்றது. நீங்கள் அமர்ந்திருந்து இது பற்றி மிக நன்றாக சிந்திப்பீர்களாயின் உங்களுக்குள் பெருமளவு அழுக்குகள் இருப்பதை உணர்வீர்கள். ஆத்மாவில் ராவணன் இருக்கின்றான். இப்பொழுது தந்தையின் நினைவில் இருப்பதன் மூலம் அழுக்குகள் அகற்றப்படுகின்றன. இதற்கு காலம் எடுக்கும். தந்தை விளங்குபடுத்துகின்றார், சரீர உணர்வை கொண்டிருப்பதால் அதில் விகாரமாகிய குப்பை பெருமளவில் இருக்கின்றது. கோபம் எனும் குப்பையும் குறைந்தது அல்ல. கோபம் கொண்ட ஒருவர் உள்ளே எரிவதைப் போன்றே இருக்கின்றார். ஏதாவது ஒரு விடயத்தால் அவருடைய இதயம் எரிகின்றது. அவருடைய முகம் கூட செப்பு போன்று செந்நிறமாகுகின்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். ஆத்மாவில் எவ்வளவு அழுக்கு இருக்கின்றது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மிக குறைந்த அளவினரே இந்த விடயங்களை புரிந்து கொள்கின்றார்கள். இதில் முதற்தரமான மலர்கள் தேவைப்படுகின்றார்கள். பல குறைகளும் இப்பொழுது இருக்கின்றன. நீங்கள் அனைத்தும் பலவீனங்களையும் அகற்றி முற்றிலும் தூய்மையானவர்களாக வேண்டும். இந்த லக்ஷ்மியும் நாராயணனும் மிகவும் தூய்மையானவர்கள். உண்மையில் அவர்களை தொடுவதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது. தூய்மையற்றவர்களால் அப்படிப்பட்ட மேன்மையான தூய தேவ விக்கிரகங்களை சென்று தொட முடியாது. தூய்மையானவர்களை தொடுவதற்கான தகுதி அவர்களுக்கு கிடையாது. எவராலும் சிவனை தொட முடியாது. அவர் அசரீரியானவர், எனவே அவரை தொட முடியாது. அவர் தூய்மையிலும் தூய்மையானவர். அப்படிப்பட்ட ஒரு சின்னஞ்சிறிய புள்ளியை எவராலும் தொட முடியாது என்பதால் மக்கள் அவருடைய பெரிய உருவத்தை வைத்திருக்கின்றார்கள். ஆத்மா ஒரு சரீரத்தினுள் பிரவேசிக்கும் போது சரீரம் வளர்ச்சி அடைகின்றது. ஆத்மா பெரியதாகவோ சிறியதாகவோ ஆகுவதில்லை. இது குப்பைகளை கொண்ட உலகமாகும். ஆத்மாக்களில் பெருமளவு அழுக்கு இருக்கின்றது. சிவபாபா மிகவும் புனிதமானவர். அவர் மிகவும் தூய்மையானவர். இங்கு அனைவரும் ஒரே மாதிரி ஆக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் ஒரு மிருகத்தை போன்றவர் என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கூறிக்கொள்கின்றனர். இப்படிப்பட்ட வார்த்தைகள் சத்திய யுகத்தில் உபயோகிக்கப்படுவதில்லை. ஆத்மாவாகிய உங்களில் பெருமளவு அழுக்கு சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்கின்றீர்கள். ஆத்மாவானவர் தந்தையை நினைவு செய்வதற்கு இப்பொழுது தகுதியுடையவராயில்லை. மாயையும் ஆத்மாவை தகுதியற்றதாக கருதுவதுடன் ஒரு பக்கமாக தள்ளிவிடுகின்றார். தந்தை மிகவும் புனிதமானவர். ஆத்மாக்களாகிய நாங்கள் எவ்வாறாக இருந்து இப்பொழுது எப்படி ஆகி இருக்கின்றோம் என பாருங்கள். தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் வந்து ஆத்மாவை தூய்மையாக்குங்கள் என கூவி அழைத்தீர்கள். ஆத்மா பெருமளவு குப்பைகளால் நிரம்பப்பட்டிருக்கின்றார். ஒரு தோட்டத்தில் உள்ள அனைத்து மலர்களும் முதல் தரமானவையாக இருக்கும் என்றில்லை. அவை வரிசை கிரமமானவை. தந்தையே தோட்டத்தின் அதிபதிகளாவார். ஆத்மா மிகவும் தூய்மையானவராக ஆகின்றார். பின் அவரே மிகவும் அழுக்கானவராகின்றார். அவர் ஒரு முல்லை போன்று ஆகின்றார். ஆத்மாவில் சரீர உணர்வு, காமம், கோபம் என்ற அழுக்குகள் இருக்கின்றன. மனிதர்கள் தங்களுக்குள் பெருமளவு கோபத்தை கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் தூய்மையாகும் போது நீங்கள் எவரும் முகத்தையும் பார்க்க விரும்ப மாட்டீர்கள். தீயவற்றை பார்க்காதே. நீங்கள் தூய்மையற்ற மனிதர்களையும் பார்க்கக்கூடாது. ஆத்மா தூய்மையாகி ஒரு தூய்மையான சரீரத்தை பெறும்போது அவர் ஒருபோதும் எந்தவிதமான குப்பைகளையும் பார்க்க மாட்டார். உலகத்து குப்பை கூளங்கள் முடிவடைகின்றன. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் சரீர உணர்வுடையவர்கள் ஆகுவதன் மூலம் அப்படிப்பட்டதொரு குப்பையாகிவிட்டீர்கள். நீங்கள் தூய்மையற்றவர்களாகியுள்ளீர்கள். குழந்தைகள் கூவி அழைக்கின்றார்கள். பாபா, நான் கோபம் என்னும் தீய ஆவியை கொண்டிருக்கின்றேன். பாபா, நான் தூய்மையாகுவதற்காக உங்களிடம் வந்துள்ளேன். தந்தை சதா தூய்மையானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மக்கள் அதி உயர்ந்த சர்வசக்திவானை சர்வ வியாபகர் என அழைப்பதன் மூலம் இகழ்கின்றனர். நீங்கள் இப்பொழுது உங்கள் மீதே விருப்பமின்மையை கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், நீங்கள் எவ்வாறு இருந்தீர்கள், இப்பொழுது எவ்வாறு ஆகியுள்ளீர்கள் என்பதை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதனை புரிந்து கொள்கின்றீர்கள். வேறு எந்த ஆன்மீக ஒன்று கூடலிலோ அல்லது பல்கலைக்கழகம் போன்றவற்றிலோ எவராலும் இந்த லட்சியத்தையும் இலக்கையும் விளங்கப்படுத்துவதற்கு முடியாது. ஆத்மாவானவர் எவ்வாறு தொடர்ந்தும் அழுக்குகளை சேர்த்து கொள்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். இரண்டு கலைகள் குறைவடைந்து பின்னர் நான்கு கலைகள் என குறைந்து இவ்வாறாக ஆத்மாக்கள் தொடர்ந்தும் அழுக்குகளை நிரப்பிக் கொள்கின்றார்கள். இதனாலேயே அவர்கள் தமோ பிரதானமானவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். சிலர் பேராசையில் சிலர் பற்றிலும் எரிந்து மரணிக்கிறார்கள். அவர்கள் அந்த ஸ்திதியிலேயே எரிந்து மரணிப்பார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் உங்களை அவர்களை போன்று ஆக்குகின்ற சிவபாபாவின் நினைவில் உங்கள் சரீரத்தை நீக்க வேண்டும். தந்தை லக்ஷ்மி நாராயணனை எவ்வாறு ஆக்கினார்? எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருந்தாக வேண்டும். புயல்கள் பல வரும். மாயையின் புயல்கள் மாத்திரமே உள்ளன, வேறு எவ்வித புயல்களும் கிடையாது. அதே போன்று அவர்கள் சமய நூல்களிலும் அனுமான் போன்றோரின் கதைகளை கொண்டிருக்கின்றார்கள். கடவுளே சமய நூல்களை உருவாக்குகின்றார் என அவர்கள் கூறுகின்றார்கள். அனைத்து வேதங்களினதும் சமய நூல்களினதும் சாரத்தை கடவுள் பேசுகின்றார். கடவுளே ஜீவன் முக்தியை அருள்கின்றார். எனவே அவர் ஏன் சமய நூல்களை எழுத வேண்டும்? தந்தை கூறுகின்றார், தீயனவற்றை கேட்காதீர்கள். அச்சமய நூல்கள் போன்றவற்றின் மூலம் உங்களால் மேன்மையானவர்களாக முடியாது. நான் அவை அனைத்திலும் இருந்தும் வேறுபட்டவன். எவரும் என்னை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. தந்தை என்ன சொல்கின்றார் என எவருக்குமே தெரியாது. தந்தை அவருடைய சேவையை யார் செய்கின்றார்கள் என அறிவார். அதாவது எவர் பரோபகாரி ஆகுவதுடன் ஏனையோருக்கும் நன்மையை செய்கின்றார்களோ அவர்கள் தந்தையின் இதயத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள். சிலர் சேவையை பற்றி எதுவுமே அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என ஞானத்தை குழந்தைகளாகிய நீங்கள் பெற்றுக் கொண்டுள்ளீர்கள். ஆத்மா தூய்மையாகினாலும் இந்த சரீரம் இன்னமும் தூய்மையற்றதாகவே இருக்கின்றது. தூய்மையாகிய ஆத்மாக்களுடைய செயற்பாடுகளுக்கும் தூய்மையற்றவர்களுடைய செயற்பாடுகளுக்கும் இடையே பகலுக்கும் இரவுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கின்றது. அதனை அவர்களுடைய நடத்தையின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். எவருடைய பெயரும் குறிப்பிடப்படவில்லை. எவருடைய பெயராவது குறிப்பிடப்பட்டிருப்பின் அவர்கள் மேலும் மோசமானவர்களாகி விடுவார்கள். நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இனி எப்படி ஆக வேண்டியவர்களாயிருக்கின்றீர்கள் என்பதற்கிடையிலான வித்தியாசத்தை இப்பொழுது உங்களால் பார்க்க முடியும். எனவே நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுதல் வேண்டும். உள்ளே இருக்கும் அனைத்து குப்பைகளையும் அகற்றப்பட வேண்டும். லௌகிக உறவு முறைகளிலும் கூட தந்தை தனது அழுக்கான குழந்தைகளை பார்த்து சலிப்படைகின்றார். இப்படி ஒரு குழந்தை இருப்பதிலும் பார்க்க இல்லாதிருந்தால் மிக நன்றாக இருக்கும் என அவர் கூறுவார். ஒரு மலர் தோட்டத்தில் நறுமணம் இருக்கின்றது. எவ்வாறாயினும் நாடகத்தின்படி அங்கு குப்பையும் இருக்கின்றது. அக்ஃபிளவர் எருக்கள மலரை எவரும் பார்க்கக்கூட விரும்ப மாட்டார்கள். எவ்வாறாயினும் நீங்கள் ஒரு தோட்டத்தினுள் செல்லும் போது உங்களுடைய பார்வை அனைத்து மலர்கள் மீதும் விழும். இவர் அப்படிப்பட்ட ஒரு மலர் என ஆத்மா கூறுவார். நீங்கள் சிறந்த மலர்களில் இருந்து நறுமணங்கள் எடுப்பீர்கள். சில ஆத்மாக்கள் எவ்வளவு தூரம் நினைவு யாத்திரையில் இருக்கின்றார்கள் எனவும் அவர்கள் எவ்வளவு தூய்மையானவர்களாக இருக்கின்றார்கள் எனவும் அவர்கள் எவ்வாறு தங்களைப் போல ஏனையோரையும் ஆக்குகின்றார்கள் என்பதுடன் அவர்கள் எவ்வளவு ஞானத்தையும் உரைக்கின்றார்கள் என்பதை தந்தை பார்க்கின்றார். முக்கியமான விடயம் மன்மனாபவ என்பதாகும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் ஒரு தூய்மையான மலராகுவீர்கள். லக்ஷ்மியும் நாராயணனும் அப்படிப்பட்ட தூய்மையான மலராக இருந்தார்கள். சிவபாபா இவரை விட மிகவும் புனிதமானவர். பிரம்ம பாபாவை விட லக்ஷ்மி நாராயணனை அவ்வாறு ஆக்கியது சிவபாபா என்பதை மக்கள் அறிய மாட்டார்கள். இந்த முயற்சியை செய்தே அவர்கள் அவ்வாறு ஆகினார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ராமர் குறைந்தளவு முயற்சி செய்தார், அதனால் அவர் சந்திர வம்சத்தில் ஒரு அங்கமாகினார். தந்தை பெருமளவில் விளங்கப்படுத்துகின்றார், முதலாவதாக நீங்கள் நினைவு யாத்திரை இருத்தல் வேண்டும். அதன் மூலம் உங்கள் குப்பைகள் அகற்றப்படுவதுடன் ஆத்மாவும் குப்பையாகுவார். பல மக்கள் உங்களை பார்க்க நூதனசாலை போன்ற இடங்களுக்கு வருவார்கள். குழந்தைகள் சேவை செய்வதற்கு பெருமளவு ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் சேவை செய்வதை துறந்து நித்திரைக்கு செல்ல கூடாது. நீங்கள் சேவையில் மிக சரியானவர்களாக இருத்தல் வேண்டும். அதாவது நீங்கள் நூதன சாலைகளிலும் கூட உங்களுடைய ஓய்வுக்காக நேரத்தை எடுத்துக்கொள்கின்றீர்கள். உங்களுடைய தொண்டை களைப்படைந்து விடுகின்றது. நீங்கள் உணவு உண்ணவும் வேண்டும். ஆனால் பகலும் இரவும் உங்களிடம் வருகின்ற ஏனையோருக்கு பாதையை காட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை நீங்கள் உங்களுக்குள் கொண்டிருக்க வேண்டும். உணவு நேரத்தில் மக்கள் வருவார்களாயின் முதலில் அவர்களை கவனித்து பின் நீங்கள் உங்கள் உணவை உண்ண வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்ட சேவையை செய்பவர்களாக இருத்தல் வேண்டும். சிலர் பெருமளவு சரீர உணர்வை கொண்டிருக்கிறார்கள், அதனால் அவர்கள் ஓய்வை விரும்புகின்ற பிரபுக்களாக இருக்கின்றார்கள். தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது, இந்த பிரபுத்தனத்தை துறந்து விடுங்கள். தந்தை காட்சிகளை அருள்வார், உங்களுடைய அந்தஸ்தை பாருங்கள். நீங்களே சரீர உணர்வு என்ற கோடாரியை உங்கள் பாதத்தில் போடுகின்றீர்கள். பல குழந்தைகள் பாபாவுடன் போட்டியிடுகின்றார்கள். ஆஹா, இது சிவபாபாவினுடைய ரதம், அதனால் அது பராமரிக்கப்படல் வேண்டும். வைத்தியர்களிடம் பெருமளவு மருந்தை எடுக்கின்ற சில குழந்தைகள் இங்கு இருக்கின்றார்கள். பாபா கூறுகின்றார், நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஆரோக்கியமுடையதாக வைத்திருத்தல் வேண்டும். ஆனால் உங்களுடைய ஸ்திதியையும் நீங்கள் பார்த்து கொள்ளல் வேண்டும். நீங்கள் பாபாவினுடைய நினைவில் உண்பீர்களாயின் எதுவும் உங்களுக்குள் கெடுதலை உண்டாக்காது. நினைவின் மூலம் நீங்கள் சக்தியால் நிரப்பப்படுவீர்கள். உங்களுடைய உணவு மிகவும் தூய்மையானதாகும். எவ்வாறாயினும் நீங்கள் இன்னமும் அந்த ஸ்திதியை கொண்டிருக்கவில்லை. பாபா கூறுகின்றார், பிராமணர்களால் தயாரிக்கப்படும் உணவு அதி உயர்ந்ததாகும். ஆனால் அவர்கள் நினைவில் இருந்து அதனை தயாரிக்கும் போது மாத்திரமே அது அவ்வாறு இருக்கும். நினைவில் இருந்து உணவு தயாரிக்கும் போது அவர்கள் நன்மை அடைவதுடன் அதனை உண்பவர்களும் நன்மை அடைகின்றார்கள். அக்மலர்கள் போன்று பலர் இருக்கின்றார்கள். அந்த அப்பாவி மக்கள் எத்தகைய அந்தஸ்தை கோருவார்கள்! தந்தை அவர்கள் மீது கருணை கொண்டவராயிருக்கின்றார். எவ்வாறாயினும் சிலர் பணிப்பெண்களாகவும் வேலைக்காரராகவும் ஆகுவது நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு ஆகுவதை இட்டு நீங்கள் சந்தோஷமடைந்து விடக்கூடாது. சிலர் தாம் அவ்வாறு ஆக வேண்டும் என்பதனையும் சிந்திப்பதில்லை. பணி பெண்களாகவும் வேலைக்காரராகவும் ஆகுவதற்கு பதிலாக நீங்கள் செல்வந்தராகுவது சிறந்தது. அப்போது நீங்கள் பணி பெண்களையும் வேலைக்காரர்களையும் கொண்டிருக்க முடியும். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்து என்னை நினைவு செய்வதன் மூலம் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பக்தர்கள் அமர்ந்திருந்து உருட்டுவதற்காக மாலையை உருவாக்குகின்றார்கள். இதுவே பக்தர்களுடைய வேலையாகும். தந்தை கூறுகின்றார், உங்களை நீங்கள் ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். அவ்வளவே தான், நீங்கள் மந்திரங்களையும் ஓதவோ மாலைகளை உருட்டவோ வேண்டியதில்லை. நீங்கள் தந்தையை அறிந்து கொண்டு அவரை நீங்கள் நினைவு செய்தல் வேண்டும். நீங்களே உங்கள் உதடுகள் மூலமாக பாபா பாபா என கூற வேண்டியதில்லை. அவர் ஆத்மாக்களாகிய எங்களுடைய எல்லையற்ற தந்தை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவரை நினைவு செய்வதன் மூலம் நாங்கள் சத்தோப்பிரதான் ஆகின்றோம். அதாவது ஆத்மாக்களாகிய நாங்கள் தூய்மையாகின்றோம். இது மிகவும் இலகுவானது. எவ்வாறாயினும் இது ஒரு போர்க்களமாகும். நீங்கள் மாயையுடன் யுத்தம் செய்ய வேண்டியவர்களாயிருக்கின்றீர்கள். அவள் உங்களுடைய புத்தியின் யோகத்தை மீண்டும் மீண்டும் துண்டித்து விடுகின்றார். விநாச நேரத்தில் ஒருவர் எந்த அளவிற்கு அன்பான புத்தியை கொண்டிருக்கின்றாரோ அவர் அந்த அளவிற்கு ஓர் உயர்ந்த அந்தஸ்தை கோரிக்கொள்வார். நீங்கள் ஒரே ஒருவரை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யக்கூடாது. சென்ற கல்பத்திலும் கூட வெற்றி மாலையின் மணிகள் ஆகியவர்கள் வெளிப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்திர மாலையானது பிராமண குலத்திற்கு உரியவர்களும் மறைமுகமான முயற்சியை செய்பவர்களும் ஆகிய பிராமணர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. ஞானமும் மறைமுகமானது. தந்தை ஒவ்வொருவரையும் மிக நன்றாக அறிவார். மிகவும் சிறந்தவர்களாக கருதியவர்கள் இன்று இங்கில்லை. பெருமளவு சரீர உணர்வு உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் தந்தையின் நினைவை கொண்டிருப்பதற்கு முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். மாயை அவர்களை மிகவும் கடுமையாக அறைந்து விடுகின்றார். மிகவும் குறைவானவர்களை கொண்டே மாலை உருவாக்கப்பட முடியும். எனவே தந்தை இன்னமும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் எப்படிப்பட்ட தூய்மையான தேவர்களாக இருந்தீர்கள், பின் எவ்வாறு அந்நிலையில் இருந்து குப்பை போன்று ஆகினீர்கள் என தொடர்ந்தும் உங்களை பாருங்கள். இப்பொழுது நீங்கள் சிவபாபாவை கண்டு கொண்டு விட்டீர்கள். எனவே நீங்கள் அவருடைய வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். நீங்கள் சரீரதாரிகளை நினைக்கக்கூடாது. நீங்கள் வேறு எவரையும் நினைக்கக்கூடாது. நீங்கள் எவரது படத்தையும் வைத்திருக்கக்கூடாது. ஒரே ஒரு சிவபாபாவின் நினைவு மாத்திரம் இருக்கட்டும். சிவபாபாவிற்கு தனக்கென ஒரு சரீரம் கிடையாது. நான் தற்காலிகமாக இவரது சரீரத்தை கடன் எடுக்கின்றேன். அவர் உங்களை லக்ஷ்மி நாராயணன் போன்று தேவர்கள் ஆக்குவதற்காக பெருமளவு முயற்சி செய்கிறார். தந்தை கூறுகிறார், நீங்கள் இந்த தூய்மையற்ற உலகிற்கு என்னை கூவி அழைத்தீர்கள். நான் உங்களை தூய்மையாக்குகின்றேன். இருந்தும் நீங்கள் என்னை தூய்மையான உலகிற்கு அழைப்பதில்லை. அவர் அங்கு என்ன செய்வார்? அனைவரையும் தூய்மையாக்குவதே அவருடைய சேவையாகும். நீங்கள் மிகவும் எரிந்ததனால் நிலக்கரி போன்று ஆகிவிட்டீர்கள் என்பதை தந்தை அறிவார். தந்தை உங்களை அழகானவர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். அச்சா
बाप पिता बाप दादा का याद का गुड मॉर्निंग.
இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். ஓம் சாந்தி.